ஏழு குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சபையிலே உலாவி வருகிறவரே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உங்களுடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வாழ்றபடியாகத்தான் நாங்கள் வாடுகிறோம். எங்களை வாழ வைப்பதற்காகவே நிர்வாணத்திலிருந்து இறங்கி வந்து எங்களுக்கு நீ தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே, எங்க நடத்தும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரு. தெரியும் இல்லையா, பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. நான் வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், அதுல முதல் 1-10 வரை நான் வாசிக்க கேட்போம். தயவுசெய்து பிளீஸ் எல்லாரும் உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்க, இதயத்தையும் திறந்து கொள்ளுங்க. நாம் மொத்த 27:1-10 வரை நாம் இப்பொழுது வாசித்து கேட்போம்.
விடிய காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதா அவர் மரணாக்கிற்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனசாவப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்திற்கும் மூப்பர்களுக்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததை நான் பாவம் செய்யேன் என்றார். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது முன்பாடுகின்றார். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் நெறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு சேர்த்தான். பிரதான ஆசாரியார் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்தக்கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இதன் நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று.
இந்த நாட்களை லெந்து நாட்கள் என்று சொல்லி சொல்லுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட போற இந்த நாட்களை லெந்து நாட்கள் என்று சொல்லி கிறிஸ்தவ உலகம் கூறிக்கொள்கிறார். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதை மேலே ஏறி எருசலேமுக்குள்ளே பவனி போனார். கவனிங்க, ஏற்கனவே பல தடவைகள் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே போயிருக்கிறார். பல தடவைகள் எருசலேமுக்குள்ளே இயேசு ஊழியம் செய்திருக்கிறார். ஆனால் இந்த தடவை மாத்திரம்தான் அவர் கழுதையிலே ஏறி எருசலேமுக்குள்ளே அந்த பெருந்தருவனை பவனி போனார். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து 200 கிலோமீட்டர் சுற்றளவை, கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளுக்குள் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை அவர் நடந்து திரிந்து ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து ஊழியத்தை செய்தார். ஆனால் ஒரே ஒரு தடவை தான் அவர் ஒரு வாகனத்தை பாவித்திருக்கிறார். அதுவும் அந்த வாகனம் வேறு ஒன்றுமில்லை, ஒரு கழுது. இஸ்ரவேலின் ராஜா நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அவர் குதிரை மேல வந்திருக்கணும், ஆனால் அவர் தான் ஏறி இருக்க தெரிந்து கொண்ட ஒரு மிருகம் கழுதை எனப்பட்டது. நாம் இதை கொஞ்சம் சிந்திக்கிறது நல்லது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவாக இயேசு கழுதை மேலே ஏறி பவனி வந்தார். அந்த கழுதைக்கு கீழே தான் அநேகர் மரக்கிளைகளை ஒட்டி பரப்பி தங்கள் வஸ்திரங்களையும் கலட்டி அந்த கழுதை கீழே போட்டு கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஓசன்னா என்று சொல்லி பாடி உரத்த சத்தமாய் அவரை புகழ்ந்து கரகோஷம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு சரித்திர பூர்வமான நிகழ்ச்சி. சோ இதை குறித்து இன்னைக்கு நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, ஆனா இதோடு சம்பந்தப்படுத்த அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள போகலாம்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் விரும்புறேன். சோ கழுதை மேலே ஏறி போன இயேசு அதற்கு பிற்பாடு சில நாட்கள் கழித்து அவர் தன்னுடைய சீஷரோடு பந்தி இருக்கிறார். சில கவனி கழுதை மேலே ஏறி போன இயேசு சில நாட்கள் கழித்து தன் சீஷர்களோடு பந்தி இருக்கிறார். இந்த பந்தியில தான் ஒரு முக்கியமான காரியம் நடந்தது. அந்த பந்தியில் தான் இயேசு சொன்னாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பார். தன்னுடைய ஆவியிலே அவர் கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னார். இப்ப 12 பேருக்குள்ளையும் ஒருவர் ஒருவர் திரும்பி பார்த்து பார்த்து தங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்றாங்க, யாரது யாரது யாரது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி வரைக்கும் இயேசுவை காட்டி கொடுக்க போறது யார் என்று மற்ற 11 பேருக்கும் தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் தன்னை காட்டி கொடுக்கிற போரும் இன்னார் என்று. ஆனால் இயேசு தன்னை காட்டி கொடுக்க போற இன்னார் என்று ஆரம்பத்தில் தன் சீஷர்கள் கூட சொல்ல இருந்தது. அப்படி சொல்லி இருந்தால் காரியங்கள் வித்தியாசமா போயிடும். ஆகவே இயேசு தன்னை காட்டி கொடுக்க போறவன் யார் என்று ஆரம்பம் முதலே தெரிந்திருந்தும் அவன் இன்னார் என்று சொல்லி தன்னுடைய மத்திய 11 சீஷர்களுக்கும் அவனை சொல்லவே இல்லை. இதில் இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால் மற்ற 11 பேரிலும் எப்படி அன்பாய் இருந்தாரோ இந்த யூதாஸ் மேலும் அப்படியே அவர் அன்பாய் இருந்தார். எனக்கு முத்தத்தினால் தன்னை காட்டி கொடுக்க போறான் என்று சொல்லி ஏற்கனவே தெரிந்திருந்தும் மற்ற 11 பேரோடும் சரி சமமாக நடத்தின இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகுந்த முன்மாதிரி என்று சொல்லுவேன். இட் இஸ் நாட் ஈஸியஸ்ட் திங். ஒருவர் நமக்கு குற்றம் செஞ்சு விட்டால் அவரோடு நாம் நடந்து கொள்ற விதம் வித்தியாசம். ஆனால் தன்னை காட்டி கொடுக்க போறவன் ஏற்கனவே தெரிந்திருந்தும் அவனுடைய ஒரு வித்தியாசம் கூட காட்டிக்கொள்ளாமல் மற்ற 11 பேரும் தான் இதை கண்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகவும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் 12 பேரையும் சமமாக அன்பாக நடத்தின இயேசு கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இல்லையா? யோசிச்சு பார். இதுதான் தெய்வீகம் என்று, the divine nature. It is a supernatural thing. It is not the easiest thing. So பந்தியிலே உட்கார்ந்திருந்தார், உங்கள் ஒருவனை காட்டி கொடுக்க போறான் என்று சொல்லி இயேசு சொன்னார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் இந்த யூதாசை குறித்து தான் ஆண்டவர் பேச கத்தருக்குள்ள விரும்பினேன். பொதுவாக கிறிஸ்தவ உலகம் இந்த யூதாசை வெறுக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு யாராவது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு யூதாசை பேர் வைப்பீங்களா? ஹலோ, எல்லா பரிசுத்தவான பேரை நான் வைப்போம், ஆனா யூதாஸ் என்று சொல்லி நாம் ஒருவரும் பிள்ளைகளுக்கு பேர் வைக்க மாட்டோம் இல்லையா? எல்லாருமே நாம் அவனை விவரக்கிறோம். வேதம் சொல்றது கேட்டின் மகன். யூதாசை குறித்து இயேசு சொல்லும் போது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் மற்ற ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை என்று யோவான் 17 அதிகாரத்தில் இயேசு சொல்றதை நீங்க சிந்திக்கணும். 12 பேரை இயேசு தெரிந்து கொண்டார். அதுல ஒருவன் அவரை காட்டி கொடுக்கிறோம், பிசாசின் மகன், கேட்டின் மகன் என்று இயேசு சொல்றார். இந்த கேட்டின் மகன் என்கின்ற பதம் யாருக்கு பாவிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அந்தி கிறிஸ்துவுக்கு. நான் சொல்றேன், நல்லா சிந்திக்கொள்ளுங்க, நல்லா சொல்லுங்க, சிந்திங்க. இந்த கேட்டின் மகன் என்கின்ற இந்த பதம் அந்தி கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து யோதாசை குறித்து சொல்லும் போது கேட்டின் மகன் என்று சொன்னார். நாம் ரெண்டு தெசலோனிக்கு நாம் வாசிக்கிறோம், கேட்டின் மகனாகிய பாவம் மனுஷன் வழிபட்டால் ஒழிய என்று பவுல் அந்திக்கிறிஸ்தை குறித்து எழுதுகிறார். சோ இதனாலே யூதாசை பற்றி கேட்டின் மகன் என்கின்ற தலைப்பிலே அவரை குறித்து ஒரு 5 முக்கியமான காரியங்கள் நம்முடைய காலத்துக்கும் நேரத்துக்கும் தக்கதாக நாம் பார்த்து இந்த நாட்களிலே இவைகளை குறித்து நாம் கொஞ்சம் சிந்தித்து தேவ எச்சரிப்பை பெற்று நாம் கடந்து போறது நல்லது என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நான் வாசித்த வேத பகுதியிலே 27 மத்தேயு 1 வசனம் 27 முதலாம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்றால் 3 வசனம் சொல்றது, அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு. என்ன கவனி, சோ ஒருவேளை யூதாஸ் நினைத்திருக்கலாம், நான் இயேசுவை காட்டிக் கொடுத்தாலும் அவர் சேவர்களிடத்திலே இருந்து அவர் தப்பித்துக் கொள்வார், ஒருவரை மறைந்து போகலாம், அல்லது அந்த இடத்திலிருந்து எப்படியாவது அவர் தன்னை காத்துக் கொள்வார் என்று ஒருவேளை யூதாஸ் நினைத்திருக்கலாம். ஏனென்றால் சிற்சில இடங்களிலே இயேசு கிறிஸ்து அவ்விடத்தை விட்டு மறைந்து போனார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு கட்டத்திலே யூதர்கள் இயேசு மேல கல்லெறிய எடுத்துக்கொண்டார், அந்த இடத்துல இயேசு கடந்து போனார். அவரை ராஜாவாக பிடிக்கிறதுக்கென்று ஜனங்கள் திரண்டு வந்த போது அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போனார். அப்ப இதையெல்லாம் யூதாசு பக்கத்தில் இருந்து ஒருவளை பார்த்திருக்கலாம். ஆகவே நான் இயேசுவை காட்டிக் கொடுத்தாலும் அவர் அந்த இடத்திலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வார், ஒருவேளை மறைந்து போவார் என்று ஒருவேளை யூதாஸ் தனக்குள்ளே நினைத்திருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் யூதாஸ் தன் எஜமானனை காட்டி கொடுத்தவன், ஹி வாஸ் எ பெட்ரேயர், காட்டி கொடுத்தவனாக காணப்படுகிறார். சோ இன்னைக்கு யூதாசுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற முக்கியமான அல்லது தேவை எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள சொன்னால் முக்கியமான 5 காரியங்களை நாம் பார்க்கலாம், கவனிக்கலாம். இப்ப நான் வாசித்த வேத பகுதியிலே 3 வசனம் சொல்றது, அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டான். இப்ப என்ன கவனிங்க, இந்த யூதாசுர வாழ்க்கையிலிருந்து நாம் கவனிக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான் ஆனால் மனம் திரும்பாமல் போனான். நான் சொல்ல நல்லா கவனி, யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான் ஆனா மனம் திரும்புற அனுபவம் அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், என் எஜமானனை அநியாயமாக நான் காட்டி கொடுத்து பெரும் பாவம் செய்து விட்டேன் என்று மனஸ்தாபப்பட்டான். ஆனால் அடுத்த முக்கியமான ஸ்டெப்புக்குள்ள கடந்து போகாமல் அவன் போய்விட்டான். சோ ஆகவேதான் அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. எனக்கு அறிமான உங்களே, மனஸ்தாபப்படுகிறது மிக முக்கியமானது. ஆனால் அந்த மனஸ்தாபம் எதற்கென்றால் நாம் மனம் திரும்புவதற்காக. நான் சொன்ன நல்லா கவனி, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புறது உண்மையான ஒரு மனம் திரும்புதலா? தேவனுக்கு விரோதமாக நான் இப்படி செய்தேனே, இப்படி நடந்தேனே, இப்படி கதைத்தேனே, இப்படி வாழ்ந்தேனே என்று சொல்லி நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புறது மிக 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 முக்கியமானது. சோ மனஸ்தாபம் இல்லாத மனம் திரும்புதல்கள் ஒருவேளை அவைகள் கள்ளத்தனமான மனம் திரும்புதலாக இருக்கலாம். எரேமியா மூலமாக எரேமியா புத்தகத்தில் நாம் பார்க்கிறது போல். ஆனா தேவனுக்கு முன்பாக மிக முக்கியமான ஒன்று மனம் திரும்புதல். இன்றைக்கு நான் இந்த மனம் திரும்புதலை வச்சு இந்த செய்தியை நான் முடிக்கலாம். இது ஒன்றை வைத்தான், இது மிக முக்கியமான ஒன்று. ஆனாலும் நான் மற்றதுக்குள்ள கடந்து போக வேண்டிய இருக்கிறது. சோ கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் மனம் திரும்புதல். இது ஒரு மூல உபதேசம் என்று எபிரேயர்களின் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு படிங்க, எபிரேயர்களின் நிருபம் ஆறாம் அதிகாரம் கொண்டு வந்தபடி எல்லாரும் படுங்க. எபிரேயர் 6:1-2.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு,
மூல உபதேச வசனங்கள், நல்லா கவனிங்க, மூல உபதேசம். அப்ப கிறிஸ்தவத்துக்கு சில முக்கியமான மூல உபதேசம் இருக்குது, என கவனிங்க தயவுசு. மூல உபதேசம், மிக முக்கியமான உபதேசங்கள் அல்லது அடிப்படை உபதேசங்கள். படி
மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன்தரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய
பாருங்க. எத்தனை உபதேசம் சொல்லுங்க, எடி பாருங்க பைபிள், எத்தனை உபதேசம் இருக்காது. மூல உபதேசம், கிறிஸ்தவத்துக்குரிய மூல உபதேசம், எத்தனை உபதேசம் இருக்கு, எத்தனை எடி பாருங்க, எத்தனை இருக்கு, எத்தனை மூல உபதேசம், எத்தனை இருக்கு, எத்தனை எத்தனை இருக்கு. அதுல முதல் உபதேசம் என்ன, மனம் திரும்ப. அப்ப கிறிஸ்தவ மூல உபதேசத்தில் வார முதலாவது முதலாவது உபதேசம் என்ன, மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பின அனுபவத்தினாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது, மனம் திரும்புவதனால ஏற்பட்ட ஒரு அனுபவம் ரட்சிப்பு. உலகினர் ஆமே சொல்லுங்க. அப்ப மனம் திரும்பாத அனுபவம் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க சொல்வது பொய், அதுல உண்மையில். சோ கிறிஸ்தவ உபதேசத்துல வருகிற முதல் முக்கியமான உபதேசம், மூல உபதேசம், மனம் திரும்புதலாகும். மனம் திரும்பினவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவருடைய சபையிலே சரீரத்திலே அங்கங்களாக அவயங்கங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். இவர்கள் தான் கோதுமை மணிகள், இவர்கள் தான் களஞ்சியத்திலே சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிற கோதுமை மணிகள். மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்கள் களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிற கோதுமை மணிகள், சபையிலே சேர்க்கப்படுகிற கோதுமை மணிகள். உலகின் ஒரு ஆமை சொல்லுங்க. ஆகவே மனம் திரும்புதல் என்பது மிக 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 முக்கியமான ஒரு உபதேசம் மட்டுமல்ல, இது ஒரு அனுபவம். இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவர் லைஃப். நம் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அனுபவம் மனம் திரும்பின அனுபவம். ஜுவாங்க, நீங்க ஜுவாங்க, பயப்படா ஜுவாங்க, எஸ் நீங்க யோசிக்க. மனம் திரும்ப என்ன தெரியுமா, மற்ற பக்கம் திரும்ப, இப்ப எந்த பக்கம், இதுதான் மறந்துடும். நாம் போன வழியை விட்டு மறுபக்கமாக திரும்புகிறது தான் மனம் திரும்புது. நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நலமான வழிக்கு திரும்புறது மனம் திரும்புது. நம்முடைய அசுத்த வாழ்க்கையை விட்டு போயிருது, நம்முடைய அசுத்த வாழ்க்கையை விட்டு ஒரு சுத்தமான வாழ்க்கைக்குள்ள வருகிறது மனம் திரும்புதல். இது ஒரு அனுபவம், இது ஒரு நாள் காரியம் அல்ல. நாம் மரண பர்யந்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் மனம் திரும்புதல் என கவனிங்க. நாம் ரட்சிக்கப்படும் போது மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இதற்கு பேர் தான் ரட்சிப்பு. இங்கு இருந்துதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நான் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி, அல்லது இஷ்டம் போல நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி, தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழப் போகிறேன், பாவ வாழ்க்கையை விட்டு ஒரு தூய்மையான வாழ்க்கை நான் வாழப் போகிறேன் என்று நான் பழைய வாழ்க்கைக்கு பாவ வாழ்க்கைக்கு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் பாவ பரிகாரியாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழுகிற வாழ்க்கைக்கு பேர்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ரட்சிக்கப்பட்ட வாழ்வை. அவை மனம் திரும்புதல் என்பது ஒரு அனுபவம். இந்த மனம் திரும்ப அனுபவம் எங்க ஆரம்பமாகுது? நாம் ரட்சிக்கப்படும் போது இந்த மனம் திரும்ப அனுபவம் ஆரம்பமாகிறது. இந்த மனம் திரும்புதல் நாம் மரிக்கும் வரைக்கும், listen to me please, until we die, நாம் மரிக்கும் வரைக்கும் இந்த அனுபவம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். என்றைக்கு நாம் மனம் திரும்புதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாபு மணி அடிக்கிறோம் என்பதை மறந்துடாது, மறந்துடாது, மறந்துடாது. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற நான் கூட இன்னும் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் இருக்கு, இருக்கு, இருக்கு. இதற்கு தான் உபதேசம் தேவையா இருக்கு, இதற்கு தான் சரியான உபதேசம் தேவையா இருக்கு. நாம் மனம் திரும்பி இன்னும் மாற, யாரை போல? இயேசுவை போல. அப்ப இயேசுவை போல நாம் மாற வேண்டுமா இருந்தால் நமக்குள்ள மனம் திரும்ப அனுபவம் இருந்து கொண்டே இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானப்படுத்திட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், சபையில் அங்கத்தவராக இருக்கிறேன், தசமபாகம் செலுத்துறேன், ஊழியம் செய்கிறேன், ஆகவே இது முடிந்தது என்று சொல்லி ஒருவரும் தயவு செய்து நினைக்காதீங்க, தப்பு கணக்கு போடாதீங்க. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், ஆனாலும் நாம் இன்னும் 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 மனம் திரும்ப வேண்டிய அநேக இடங்கள் இருக்கு என்பதை தயவு செய்து மறந்துடாது, மறந்துடாது, மறந்துடாது. இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல பெரும்பாலான ஆட்கள் நாம் காப்பிட்டு இருக்க வீட்டுல அதிகமா வைக்கியம் பண்றோம் இல்ல? ஹலோ, நம்மளாக்க சொல்றது கூவர் முடிய, கூவர்ன்றது கொம்மடி, ஆனா அப்படியே நமக்கு வழக்கத்து கூவர் முடி வைக்கியம் ஸ்டப்ஸ் ஹவுஸ் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பொடி கவனி. இது இப்படியான ஒரு வெளிச்சத்துல இந்த காப்பீட்டுக்கு கிடக்கிற சில சின்ன சின்ன குப்பைகள் தூசிகள் தெரியாது. ஆனா இதை விட ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஒரு வெளிச்சம் இருக்குமா இருந்தா அதுக்கு கிடக்கிற சின்ன சின்ன குப்பையெல்லாம் என்ன செய்ய நமக்கு தெரியும். அப்ப இத அந்த குப்பை நாம எங்க கண்டுபிடிக்கிறோம், எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவைகளை நாம் என்ன செய்யறோம், கண்டுபிடிக்கிறோம். இப்ப உங்களுக்கு புரியுதா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று பைபிள நாம வாசிக்கிறோம் இல்லையா? எந்த அளவுக்கு நமக்கு வசன வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீ நானும் மனம் திரும்ப முடியும். நான் சொல்றேன் நல்லா உணவுகளும் சிஸ்டர் பிரதர் பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எந்த அளவுக்கு நமக்கு வசன வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாம் மனம் திரும்பலாம். மனம் திரும்ப 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 என் வாழ்க்கை மாறுகிறது, மாறிக்கொண்டே போகிறது. எங்கே? இயேசுவை போல மாறுவதற்கு, இயேசுவை போல, இயேசுவை போல மாறுகிற அளவுக்கு எனக்கு என்ன வேண்டும்? மனம் திரும்புதல் வேண்டும். இந்த மனம் திரும்புதலுக்கு எனக்கு சரியான உபதேசம் வேண்டும், சரியான சத்தியம் வேண்டும். என்ன கவனிங்க, நாம் சரியான சத்தியத்தை கேட்டும் உபதேசத்தை கேட்டும் மனம் திரும்பாமல் நாம் இருக்கலாம், இருக்கலாம். நம்மை தேடி சத்தியம் வருகிறது, வேத வசனம் என்னை தேடி வருது, உன்னை தேடி வருகிறது, என்னை தேடி வருகிறது, சத்தியம் வருகிறது, உபதேசம் வருகிறது. நான் கேட்கிற வசனத்தை சத்தியம் என்று தெரிந்தும் நான் மனம் திரும்பாமல் என் இருதயத்தை கடினப்படுத்தலாம், இருதயத்தை கடினப்படுத்தலாம். ஆனால் முடிவு பயங்கரமாக, வேதம் சொல்றது ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக. தேவன் அன்பானவர், இட் இஸ் ட்ரூ, பட் இட் இஸ் ஒன்லி அ ஒன் சைட் ஆஃப் காட். தேவன் அன்பானவர் சந்தேகமே இல்லை, தேவன் அன்பானவர், அன்பாகவே இருக்கிறார், இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். இன் த மீன் டைம் அவர் பட்சிக்கிற அட்டை. ஆகவேதான் வனாந்தரத்தில் இருந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அவர்கள் மனம் திரும்பாமல் போனார்கள், அவருடைய பிணங்கள் அந்த வனாந்தரத்தில் விழுந்தது. இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக முன் எச்சரிக்கையாக எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லி, கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டும் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்றது எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாரு. எனக்கு அருமையானவர்களே, நாம் மனஸ்தாபப்படணும், மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பணும். யூதாஸ் மனஸ்தாப்பட்டான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன், அவரோடு இருந்து நான் போஜனம் பண்ணினேன், அவர் செய்த ஊழியங்களை கண்ணார பார்த்தேன், அவருடைய மனதுருக்கத்தை கண்ணார பார்த்தேன், நன்மை செய்யறவனாக சிந்தித்திருந்த அவரோடு 3.5 ஆண்டுகள் வாழ்ந்தேன், இருந்தேன், நடந்தேன். ஆனாலும் குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். மனஸ்தாபப்பட்டான், ஆனாலும் மனம் திரும்பாமல் போயிட்டான். பாரு உண்மையின்படி இந்த யாரு யூதா செஞ்ச காரியத்திலும் பார்க்க பேதுரு செஞ்ச காரியம் தான் மிக பெரியது. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் என்னை விட்டு தனியை விட்டுட்டு எல்லாரும் ஓடிடுவீங்க என்று இயேசு சொன்ன போது மிஸ்டர் பீட்டர் சொன்னார், லார்ட் இயேசுவே, யார் உண்மை விட்டு ஓடினாலும் நான் போக மாட்டேன், நான் மட்டும் ஓட மாட்டேன், மட்டுமில்ல உமக்காக நான் மறித்தாலும் சரி உண்மை விட்டு போக மாட்டேன். இப்படி சொன்ன அதே பேதர் ஒரே இரவுல 3 தடவைகள் இயேசுவை என்ன செய்தாரு? மறுதளித்தார். மட்டுமில்ல வேத சொல்றது சமித்தான், மட்டுமில்ல அதுக்கு அடுத்த விஷயம் சத்தியம் பண்ணா, நான் அவரை அறியேன், எனக்கு தெரியாது, நீ அவனோட கூட இருந்தாலவா? ஒரு பெண் கேட்கிறார், எனக்கு தெரியாது, நான் அவரோட கூட இருக்கல, மட்டுமல்ல நான் அவரை அறியேன், சத்தியம் பண்ணிக்க சபித்தான் சொன்ன. யூதாஸ் காட்டி கொடுத்தான், ஆனா இயேசு யூதாஸ் காட்டி கொடுத்த, ஆனா பேதுருவும் சபித்து மறுதளித்து சத்தியம் பண்ணான் சொன்ன பார்க்கிறோம். ஆனால் பேதுருவுக்கும் யூதாசுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பேதுரு மனம் கசந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி திரும்பவும் சீசு கூட போய் சேர்ந்து கொண்டான். ஹலோ, விளையாடணும். மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதான். இவர் 3 தரம் மறுதளித்த போது வைபு சொல்லுது, இயேசு அவர் நோக்கி பார்த்தார். பேதுரு இயேசுவை பார்த்தார், அந்த பார்வையிலே ஹி வாஸ் ப்ரோக்கன் டோட்டலி. அவன் போய் மன கசந்ததான், எதிர்வே இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முதல் 3 தரம் என்னை நீ மறுதளிப்பாய். அவன் 3ஆம் முறை மறுதளித்த போது சேவல் கூவிட்டன்னு சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பேதுரு மனம் கசந்து அழுதது மாத்திரமில்ல, அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக திரும்பவும் ஆண்டவருடைய சீசுகிட்ட போய் அவன் என்ன சேர்ந்து கொண்டான். ஆனால் யூதாஸ் மனம் கசந்து அழுதான், மனம் திரும்புதலை காணாமல் அப்படியே என்ன செய்தான்? மறித்து போய்விட்டான். என கவனி, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒருவேளை நாம் செய்கிற குற்றங்கள், தவறுகள், தப்பிதங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், இவைகளை நினைத்து நாம் அழலாம், கண்ணீர் வடிக்கலாம். அது ஒரு ஸ்டெப் அல்லது ஒரு ஸ்டேஜ். ஆனால் மிக முக்கியமான அடுத்த கட்டம் என்னவென்றால், நாம் அதில் இருந்து மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். மனம் திரும்பாத மனஸ்தாபம் தேவனுக்கு முக்கியமானது அல்ல. என்னதான் கவனி பிளீஸ், மனம் திரும்பாத மனஸ்தாபம் தேவனுக்கு முக்கியம் அல்ல, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிற அந்த அனுபவம் தான் தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 51ஆம் சங்கீதத்தில் தாவீதுடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோமே. அழுது புலம்புகிறார், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம் ஒருவருக்கு விரோதமாக மாத்திரம் நான் பாவம் செய்தேன், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து போடாமல், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாமலும் திருப்பினார். என் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போதே நான் பாவத்திலே பிறந்தேன், நான் பாவி, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆண்டவரே நான் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை பாவத்தினால், பாவ வாழ்க்கையினால் நான் செய்த பாவத்தினால் இழந்து போன சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாருங்கப்பா என்று அவர் கதறி அழுது. அந்த பாவத்திலிருந்து அவர் மனஸ்தாபப்பட்டு மட்டுமல்ல, அவர் மனம் திரும்பினு சொல்லி நாம் பார்க்கிறோம். எதை கரிமானவர்களே, ஆண்டவருடைய விருப்பம் அதான், நாம் மனஸ்தாபப்படணும், நாம் செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு நாம் மனஸ்தாபடுறவர்களாக மட்டுமல்ல, நாம் மனம் திரும்புகிறவர்களாகவும் இருக்கணும். கவனிங்க, யோவான் ஸ்நானகுடைய ஊழியத்தை நம்ம அளவுக்கு தெரியும். ஆனா யோவான் ஸ்நானகுடைய ஊழியத்துல அவன் வந்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அதை படிச்ச ஆச்சரியமா இருக்கு. படிக்க மத்தேயு 3 அதிகாரம், சீக்கிரமா மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம் படிக்க. 3:2
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார்.
யார் இதை பிரசங்கம்? இது யோவான் ஸ்நானகன். அவருடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? The title of his sermon is repentance or conversion. ஹலோ, யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னங்க? மனம் திரும்புங்கள். ஏனென்றால் ஹலோ, ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? மனம் திரும்பினவர்கள் போகிற இடம் தான் பரலோக ராஜ்யம். ஹலோ, பிளீஸ் லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திரும்பின அனுபவம் உள்ளவர்கள் மட்டும்தான் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்களை போக முடியும். அவை யோவான்சனுடைய பிரசங்கத்தின் தலைப்பு மனம் திரும்புறது, மனம் திரும்புதல். இதே போல இயேசுடைய ஊழியத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? அவர் செய்த முதல் பிரசங்கம், முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில போய் ஞானஸ்தானம் எடுத்தார், எடுத்து டைரக்டாக வனாந்திரத்துக்கு போனார். 40 நாள் உபவாசம் பண்ணினார். உபவாசம் பண்ணி வந்த உடனே தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். வந்து அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அதே 3 அதிகாரம் நம்புறேன், பாருங்க. 3 அதிகாரம் அதே 3:17 மத்தேயு 3:17
முதல் வார்த்தை என்ன மனம் திரும்புங்கள்
பரலோகராட்சியம் சமீபமா இருக்கு. அப்ப யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கமும் இயேசுடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னங்க? மனம் திரும்புங்கள். ஏனென்றால் பரலோகராட்சியம் சமீபமா இருக்கு. பாவிகளே மனம் திரும்புங்கள், அநியாயக்காரரே மனம் திரும்புங்கள், அக்கிரம செய்யக்காரரே மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஏனென்றால் பரலோகராட்சியம் சமீபமா இருக்கு. பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் அவசிய பிரசங்கம் என்ன தெரியுமா? பெந்தெகோஸ்தே 4 அன்று பேதுரு எழும்பி நின்று he was preaching in a mighty way, பிரசங்கம் பண்றார். அங்க இருந்தவங்க எல்லாம் இதயத்துல குத்தப்பட்டவங்க, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? டீச் மீ, என்ன செய்யணும்? அந்த மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க சொல்லுகிற இந்த பெரிய ரட்சிப்பை நான் பெற்றுக் கொடுறதுக்கு என்ன செய்யணும்? அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? மனம் திரும்பி. சத்தியத்தை கேட்டீங்க அல்லவா? இவ்வளவு நேரம் நான் பேசின சத்தியத்தை கேட்டீங்க அல்லவா? ஆகவே மனம் திரும்பு. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானத்தை பெறுங்க. அப்போது நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை வல்லமே பெற்றுக் கொள்ளுங்கள். சோ மனம் திரும்பின அனுபவம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கவே முடியாது. மனம் திரும்பின அனுபவம் இல்லாமல், மனம் திரும்புற வாழ்க்கை இல்லாமல் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியாது. மனம் திரும்புற அனுபவம் இல்லாமல் தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க என்னென்றால், மனம் திரும்புறது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, அவவிசுவாசிகளுக்கு நாம் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கும் போது அவர்கள் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள், அதுதான் மனம் திரும்புற அனுபவம் என்று சில விசுவாசிகள் நினைத்துக் கொண்டிருக்காங்க. அது இல்லை. ரட்சிக்கப்படும் மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்துவிட்ட நாமும் சத்தியத்தை கேட்டு 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 என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? மனம் திரும்பி கொண்டிருக்கிறோம். லிசன், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து நாம் பார்க்கிறோமே. நீங்க வீட்டை போய் ஆராய்ஞ்சு பாருங்க, அதுல 2 சபைக்கு மாத்திரம் மனம் திரும்பன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஒன்று சிபர்னா சபை, மற்றது பிலதெல்பியா சபை. இந்த 2 சபைக்கு மாத்திரம் இயேசு மனம் திரும்புங்க என்று இயேசு சொல்லவே இல்லை. ஆனால் ஆனால் மற்ற 5 சபைகளை நீங்க எடுத்து பார்ப்பீர்களா இருந்தால், நான் சொல்ல ஒரு முக்கியமான ஒரு காரியம் எல்லாம் கவனிங்க, உங்களோட மைண்டை எங்க லூஸ் பண்ணிடாது. Pay your attention to the word of God. I preach the truth. I know what I preach. நான் என்னோ ஏதோ வேதம் முழுக்க எனக்கு ஆண்டு என்னத்தை பேச சொல்றாங்க, என் மனசு தார அகத்துன்றதன் அடிப்படையில் நான் பேசுறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசுற வார்த்தைகள் நாளைக்கு உங்களுக்கு தீர்க்கமா இல்லை, என்ன வந்து கேளுங்க, என்ன வந்து கேளுங்க. அவதான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லுறது, சொல்லி வைக்கிறது. ஐந்து சபைகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி. நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு, இல்லையே முடிவு பரிதாபமாக இருக்கும் என்று சபை எச்சரித்தார் ஆண்டவர். என்ன கவனிங்க, சபைக்குள்ள இருந்தவர்கள் யாருங்க? சபைக்குள்ள இருந்தவர்கள் அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள். சபைக்குள்ள இருந்தவர்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். உன்னை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், தேவ பிள்ளைகள். இவர்களுக்கு தான் ஆண்டவர்களும், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. உட தனிப்பட்ட வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன், உட பர்சனல் லைஃபை நான் அறிந்திருக்கிறேன், உட இன்டென்ஷன், குறிக்கோள், உடைய சிந்தனைகள், உட போக்குவரத்துகள், உட நடத்தைகள், உட கிரியைகள், உட காரியங்கள், அணுவணுவாய் அணுவணுவாய் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் உனக்கு சொல்றேன், மனம் திரும்பு, ரிட்டர்ன், மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஐ கேன் புட் அ குட் ட்ரெஸ், நல்ல உடுப்போட போடலாம், நல்லவர்கள் போல தோற்றம் அடிக்கலாம், நன்மை செய்தவர்கள் போல நடமாடலாம், கண்ணியமாக கனவான்கள் போல காட்சி அளிக்கலாம். உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு உன்னை நீ மறைக்கவே முடியாது. என்னை உருவாக்கிற ஆண்டவருக்கு என்னை நான் மறைக்கவே முடியாது. No. I have to be open book before the Lord. Deva parvaiye devanukku munraga na oru thirandha puttavumaga irukkadhan varumbre. If you want to come inside, look everything. Unakku venuma? Va ulle. Ennatha paarkka poray? Pa. Ennatha kekka poray? Ke. Because I am a open book before the Lord. Can you ipdi nee solla mudiyuma? ஹலோ, நாம் எல்லாரும் எழுதப்பட்ட நிருபம் என்று பைபிள் சொல்லுது. திறக்கப்பட்ட நிருபங்கள் தேவனுக்கு முன்பா மட்டுமல்ல, என் சக விசுவாசிகள் கூட வந்து என் வாழ்க்கையை பார்க்கட்டுக்குமே. நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி இருக்கிறேன், எங்க போறேன், எங்க வருகிறேன், என்னத்தை கதைக்கிறேன், என்னத்தை செய்கிறேன், என்னத்தை செலவு செய்கிறேன், என்னத்தை தேடுகிறேன். You may come inside. I am open before the Lord and before everybody. I may have some secret in my life. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சில ரகசியங்கள் இருக்கிறது, தவிர்க்க முடியாது. ஆனால் மற்றவர்களுக்கு நாம் ஒரு புரியாத புதிராக போயிடக்கூடாது. Secret and mystery. ஒவ்வொருவருக்கும் சில பிரைவசி இருக்குதான், ரைட்? நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு சில ரகசியங்கள், தனித்துவங்கள் இருக்குதான், அது உண்மைதான். ஆனால் நாம மற்றவர்களுக்கு ஒரு புரியாத புதிராக போயிடக்கூடாது. நூதன, பைபிள் சொல்றபடி நூதன சீசர்களாக போயிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? வேணுமா? வா, வந்து பாரு வாழ்க்கை. ஏதாவது தேவனுக்கு புரியமில்லாத காரியங்களை வாழ்க்கையை சொல், ஐ ஆம் ரெடி டு ரிப், பிகாஸ் ஐ லவ் மை காட். அப்படி நீ சொல்ல முடியுமா? If you are a real Christian, if you are a follower of Christ, or if you love your God with all heart, can you tell like this, please? Listen to me. Na Yesuvai nesikiren, Yesuvai pinpattukiren, eda vaalkaila oru olivu maravu illa, kalla thanmaigal illa, kavattu kaariyangal illa. If nee venuma vandu paar, solla mudiyuma? Nee oru elidappatta nirubandhana. பாவ காரியங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோம், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோம், அசுத்த காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், அல்லது அல்லது தேவ பார்வையிலே அலங்கோலமாக காணப்படுகிறோமா? உலகத்தின் பார்வையிலே என்னை நான் அழகாக காட்டிக்கொள்ளலாம், ஆனா தேவ பார்வையில நான் எப்படி இருக்கிறேன் என்பதை வைத்தல்லவோ தேவன் என்னை நியாயம் தீர்க்க போகிறேன். ஐந்து சபைகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பு. ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை மனம் திரும்பு. மனம் திரும்புவதுக்குத்தான் இந்த போதனை, அதன் அடிப்படையில் தான் இந்த உபதேசம், அதற்கு தான் இந்த செய்தி. நான் ஒருவரும் சொல்ல முடியாது, நீயோ இப்படி நானும் சொல்ல முடியாது, நான் முற்றிலும் மனம் திரும்பி விட்டேன் எல்லாவற்றிலும் நான் சரியத்தை நான் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய வஞ்சனை பாரு, பெரிய ஒரு வஞ்சனை. உன்னை நீயே வஞ்சிக்கணும், என்ன நானே வஞ்சித்துக் கொள்ள முடிவு என்ன? யாரு பரிதாபம்? திங்க், சிந்தி, உன் சிந்தனைகளை தேவன் பக்கமாக திருப்பும், நடைகளை சீர்தூக்கிப்பார். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களுக்குத்தான் பரலோகம். மனம் திரும்பி குணப்படாதவர்கள் தேவராட்சியத்தில் பிரவேசிக்கும். ஆகவேதான் யோவான்ஸ்வாமியுடைய பிரசங்கத்தின் தலைப்பு மனம் திரும்புங்கள் பரலோகராட்சியம் சமமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் தேவராட்சியம் சமமா இருக்குது. பேதுருடைய முதல் பிரசங்கத்திலும் அவர் அதைத்தான் இண்டிகேட் பண்ணார் பாரு. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 என்ன செய்யறோம்? மனம் திரும்புறோம். Let us change ourselves by the word of God day by day. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் என் வாழ்க்கை மாறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் கடந்து போகணும். அதனுடைய வாழ்க்கை தேறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் கடந்து போகணும். ஒரு வளர்ச்சிக்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும். எது வரைக்கும்? இயேசுவை போல நாம் மாறுவரை. இந்த மாபெரும் வேலையை செய்வதற்காகத்தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து குடிகொண்டிருக்கிறார் பார். நீ போகிற வழியில ஆவியானவர் உன்னை எச்சரிப்பார், மகனே மகனே நீ போற பாதை பிழை, நீ செய்கிற காரியம் தவறு. எச்சரிப்பார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் சத்தியத்தின் அடைப்பில். ஏனென்றால் அவருக்கு சத்திய ஆவி ஆவியானவர் என்ற ஒரு பேர் இருக்குது. பரிசுத்தாவியானவர் சத்திய ஆவியானவர். நான் பாவம் செய்ய முயற்சிக்கும் போது ஆவியானவர் நமக்கு நம்மை கண்டித்து உணர்த்தார், நோ அப்படி செய்யாதே, அங்க போகாதே, அப்படி பேசாதே, அப்படி பார்க்காதே, இப்படி நடவாதே என்ற ஆவியானவர் நமக்குள்ள கண்டித்து. ஆனால் நாம் அதை மீறி, அதை நாம் மீறி நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாகத்தான் நாம் பாவம் செய்யும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய பிழைகளை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய அநியாயங்களை தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் உணர்ந்து கொள்ளும் போது உடனடியாக நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவரே என்னை மன்னி, நான் மனம் திரும்புறேன், மனம் வருந்துறேன், என்னை மன்னி, என்னை மன்னி, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். சரி, சின்ன பிள்ளையில பாருங்க, தப்பு செஞ்சு உடனே தடி எடுத்தான், இனிமே அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே அடுத்தது அடிக்கவே வரும். ஆண்டவன் நம்மிடத்தில் எதனை எதிர்பார்க்கிறாரு? மெய்யான ஒரு மனம் திரும்பின அனுபவத்தை எதிர்பார்க்க. ஒருவேளை நாம் சத்தியத்தை அறியாமல் இருக்கும் வரைக்கும் நாம் அந்த குறிப்பிட்ட சில பாவங்கள் காரியங்களை இருக்கலாம். ஆனா சத்தியத்தை அறிந்த பிற்பாடு நாம் அதுல மனம் திரும்பாமல் இருந்த கூட அறியாத காலங்களை அவர் தெரியாதவர் போல இருக்கிறாரே. ஹலோ, நாம் அறியாமல் செய்த எத்தனையோ பாவங்கள் உண்டு. ஆனால் நான் சத்தியத்தை அறிந்த பிற்பாடும் மனப்பூர்வமாக நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வோமாக இருந்தால் தேவன் கோபம் கொள்வார். அன்பு உண்மை உள்ளது, ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கு பாரு. தேவன் அன்பானவர், ஆகவே நீ நானும் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கலாம். என்ன கரிமானவர்களே, மனம் திரும்புற ஒரு மெய்யான அனுபவம் நமக்கு வேண்டும். இன்று ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள், எத்தனை செய்திகளை நாம் கேட்டுட்டோம், எத்தனை வார்த்தைகளை, என்னென்ன விதத்திலெல்லாம் நாம் தேவ செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோமே, எதற்கு ஆண்டவர் அனுப்புறாரு? நம்மை நாம் மாட்டிக்கொள்வதற்கு, நாம் திருத்துவதற்கு, நாம் மாறுவதற்கு, நாம் மனம் திரும்புவதற்கு. ஆண்டவர் அப்ப அதனால் ஏற்படுகிற விளைவுகளுக்கு தேவன் காரணரே அல்ல. வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம், மனம் திரும்புவதற்கு நான் தமிழை கொடுத்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்துட்டே இருந்தார், திருந்து மகனே, திருந்து மகளே, மாறு மகனே, மாறு மகளே. He gave a particular time to repent. எனக்கு அருமையான ஏன் இந்த வார்த்தைகள், நாம் எங்கும் மனம் திரும்பணும், எங்கும் மனம் திரும்பணும், எங்கும் மனம் திரும்பணும். மனம் திரும்பினவர்களுடைய வாழ்க்கையினால் தேவனுக்கு மகிமை, மனம் திரும்பாத வாழ்க்கையினால் தேவனுக்கு என்ன? யோசிப்பா, நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், ஆனா இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். இது எப்படி? இது இயேசு எனக்கு தந்த ஒரு வாழ்வு பாரு. அவர் என்னை மாற்றி இருக்கிறார், அவர் என்னை வாழ வைத்திருக்கிறார். இது பொது வாழ்வு, புது அனுபவம், இது நம்பிக்கையின் அனுபவம். இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ். யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான், ஆனா மனம் திரும்புதலை காணாமலே போயிட்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, நாமும் ஒருவேளை சிற்சில காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செஞ்சுவிட்டு அழலாம், ஒருவேளை கண்ணீர் வடிக்கலாம். அது மட்டுமல்ல, தேவன் எதிர்பார்க்கிறது அதை விட உன்னத அனுபவம், உயர்ந்த அனுபவம். நாம் அதில் இருந்து மனம் திரும்புறது. மனம் திரும்பினால் செய்ததை திரும்ப செய்ய மாட்டோம். ஹலோ, எனக்கு மனம் திரும்ப அர்த்தம் என்ன? நாம் செய்த தேவனுக்கு விரோதமான காரியங்களை திரும்ப நாம் செய்ய மாட்டோம், தொடர்ந்து அவைகளை செய்ய மாட்டோம். மனப்பூர்வமாக ஆண்டவரை நாம் அறிந்தும் சத்தியத்தை மனதார கேட்டும் நாம் மனம் திரும்ப போனால் எவ்வளவு பயங்கரம் யோசிப்பார். அவை யூதாஸ் மனஸ்தாவப்பட்டார், மனம் திரும்பாமல் போய்விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் நம்முடைய மரணம் வரைக்கும் சத்தியத்தை கேட்டு நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கும், மனம் திரும்பிக் கொண்டே இருக்கும். இயேசுவை போல மாறும் வரைக்கும் நாம் மனம் திரும்பிட்டே இருக்கும். அப்படியான ஒரு நல்ல உள்ள நமக்கு வேணும். ஒரு சின்ன பிள்ளை வந்து நான் செய்த தவறு எனக்கு சொன்னாலும் உடனே நாம் அதுக்கு சப்மிட் பண்ணணும். அது நல்ல ஒன்று, சரியான. நம்மள தப்புகளை சுட்டி காட்டினா கோவப்படக்கூடாது. நல்ல எண்ணத்தோடு உன் தவறுகளை நாம் மற்றவர்கள் சக தேவ பிள்ளைகளை சுட்டி காட்டும் போது அதை அன்பாய் பண்பாய் ஏற்றுக்கொள்வது நமக்கு நலம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுது. நாளானது எவ்வளவு சீக்கிரமாய் வருது என்பதை கவனிக்கிறீங்களோ, ஆண்டோட வருகை நாள் எவ்வளவு சீக்கிரம் நீங்க நிதானிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அதிகமா ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும்? புத்தி சொல்லு, புத்தி சொல்லு, புத்தி சொல்ல. ஒருவராவது தேவ ராஜ்யத்தை இழந்து போக கூடாது பாருங்க, ஒருவராவது ஆண்டோட ராஜ்யத்தை மிஸ் பண்ணிட கூடாது பாருங்க. அதுதான் நாம் ஒருவருக்கு ஒருவர் அக்கறையோடு அன்போடு என்ன செய்யணும்? விசாரித்து புத்தி சொல்லணும். ஒருவருக்கு ஒருவர் நாம் பக்தி விருத்தி அடைவதற்கு உதவி செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் நாம் தேவனுக்குள் ஒருவரை ஊன்றி கட்டுவதற்கு ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும், உதவி செய்யணும். நீ இன்றைக்கு நன்மையை விதை, நாளைக்கு நீ நன்மை அறுப்பாய். வா, ஒருவன் தவறான வழியில போய் கொண்டிருக்கிறான் என்று நமக்கு தெரிஞ்சும் நமக்கு என்ன? அவன் போய் உலட்டு, போய் பட்டு வாங்கிட்டு விளாட்டு, நமக்கு என்ன? அப்படி நாம் கண்ண மூடிட்டு இருக்க கூடாது. அதை ஆண்டு விட்டதுல கேட்பாரு, உனக்கு தவறுன்னு தெரியுமல்லவா, நீ ஏன் உன தடுத்து நிறுத்திட்டே கூட? அப்புறம் நீ என்ன ஆவி விடுவனா இருக்கிற? யோசித்துப்பா. ஆனா சரியான நோக்கத்தோடு மற்றபடிய தவறு பிள்ளைகளை நாம் சுட்டி காட்டணும். அதே நேரத்தில் நாமும் திருந்திரவளாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பல தவறுகளை கட்டி வச்சு கொண்டு போய் மற்றவங்கள நாம் திருத்தக்கூடாது இல்ல. செஞ்சுப்பா. அவதேச உன் கண்ணில் என்ன இருக்குது? உத்தரம். நாமும் திறந்தனும், நாமும் திறந்தனும். இன்னும் சில இடத்துல இன்னொரு காரியம் நடக்கும் தெரியுமா? நாம போய் ஒரு அன்பா ஒரு ஆளுக்கு, பிரதர் சிஸ்டர் நீ இப்படி செய்யறா, இதை விட்டுரு வேணாம் அப்படின்னு சொன்னா, நீ அப்படி செஞ்சியே, நீ இப்படி நடந்தியே, அவ திருப்பி அடிப்பாரு. அது அர்த்தம் என்ன? தங்களோட தவறுகளை திருத்திக் கொடுத்துக்கு விருப்பம் இல்லை, உடனே மறுபக்கம் நம்மளை பாய்ச்சிரு.
அடி போன போல திருப்பி அடிக்கிறது போல இருக்கு. இந்த புடி நீ அடிச்சா நான் அடிக்கிற, நீ புடி திருப்பி அடிக்க. நீ நீ அடந்தது எனக்கு தெரியாத, நீ இருந்தது எனக்கு தெரியாது, உன்னப்பட தெரியாதா, உண்ட உண்ட பிள்ளைகள தெரியாதா, குடும்பத்தை தெரியாதா, புருஷனை தெரியாதா, மனைவி தெரியாதா, அவரை தெரியாதா, இவரை தெரியாதா? நோ 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 நோ. சிலது குடும்பங்கள் எடுக்கு, உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா? அண்டை கூட்டத்தை சொன்னேன், பைபிள் சொல்லுது ஆண்டவனுடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் எங்க போட்ட சமுத்திரம், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாரு. வெளியில தெரியும் அந்த அளவுக்கு ஆழ்ந்து விசுவாசிங்க சொன்னா குழி ஓடுறாங்க, சுழி ஓடுறாங்க, டைவிங் செய்யறாங்க, வார கீழே போய் தேடி பார்த்து எங்க போட்டிருக்காரு ஆண்டவர், எங்க போட்டிருக்க அவன் பிள்ளை இவன் பிள்ளை இவன் செய்த பாவத்தை அவன் செய்யல, தேடி பார்த்து எடுத்துட்டு பாரு, இந்தா பாரு, இந்தா பாரு, நீ உன்னப்பதி தெரியாத, நீ செஞ்ச தெரியா, நீ யோக்கியா, உன்னப்ப தெரியா, உன் பிள்ளைங்க பத்தி தெரியாதா, அடா 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 அடா, நீ எதை செய்கிறாயோ இன்றைக்கு, நீ எதை செய்கிறாயோ நாளைக்கு அதை உனக்கும் மட்டுமல்ல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் விலக்கி விட்டார். என்னங்க இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு, ஆனா மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா? அவ்வளவு தூரமாய் நாம தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள், நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் அந்த அப்படியாக நீக்கி விட்டார். தேவன் எவ்வளவு நல்லவர், சிந்திச்சு பாரு, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நீயும் நானும் செய்த பாவங்களை அவர் நினைக்காத அளவுக்கு சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விட்டாரே. தேவன் எவ்வளவு நல்லவர் அப்பா, மறந்துறாரு, மறந்துறாரு. யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான், ஆனால் மனந்தரமா போகட்டும். யூதாசுக்கு நாம் நேரம் பெறக்கூடிய இரண்டாவது காரியம், அவரிடத்து நாம் கற்றுக்கொள்ள இரண்டாவது காரியம் என்னவென்றால், ஐ மீன் எச்சரிக்கப்படும் இரண்டாவது காரியம் என்னவென்றால், அவன் குற்ற மனசாட்சி உடையவனாய் மடித்து போய்விட்டான். முதலாவது அவன் மனம் திரும்பின அனுபவம் இல்லாமல் மறித்தான், இரண்டாவது அவன் குற்ற மனசாட்சி உள்ளவனாக மறித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 27 குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால் பாவம் செய்தேன், குற்ற மனசாட்சி. அடுத்தவனுக்கு அநியாயம் செய்துவிட்ட குற்ற மனசாட்சி, குற்றமில்லாதவரை காட்டி கொடுத்து விட்டதனால் யூதாசுடன் உள்ளத்துல ஏற்பட்ட ஒரு குற்ற மனசாட்சி. அவன் இந்த குற்ற மனசாட்சியோட கூடி குறுகித்தான், தன்னையே அவன் மாய்த்து கொண்டான், அவன் தற்கொலை செய்தான் சொல்லி நான்கு கொண்டு செத்தான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். பேதர் எழுதுறாரு அப்போஸ்தலனுடைய முதலாம் அதிகாரத்திலே, அவன் அவன் குடல்கள் சரிந்து அவன் விழுந்தான் சொல்லி அவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்த. எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினால தெரிந்து கொள்ளப்பட்டு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கடவுளை கண்ணார கண்டு அந்த 12 ஒருவரில் இருக்கிற பாக்கியத்தையும் பெற்று முடியப்பார், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, ஐயோ பாவம் செய்தேனே, நம்ம நாட்டில் செய்வான் அடிச்சு கொள்வாங்க நெஞ்சில், பாவம் செய்தேனே இப்படி சொல்லி சொல்லி சொல்லித்தான் அவன் நாண்டு கொண்டு செத்தான் சொன்ன, குற்ற மனசாட்சியோடு அவன் செத்தான் சொல்லி நாம் பார்க்கணும். என்ன கருமையான போல, இன்னைக்கு நம்ம மனசாட்சி எப்படி இருக்கு? ஹலோ, யாருக்காவது மனசாட்சி எல்லாருக்கும் இருக்கு. சில வேளையில நாம் யாராவது இனியிலேந்து ஒரு அரக்கத்தனமாக நடக்கிறவர்களை பார்த்து சொல்ற வார்த்தை தெரியுமா, அட இந்த மனுஷனுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படி நாம சொல்றது இல்லையா? இருக்குது. எல்லா தேவனால படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த மனசாட்சி இருக்கத்தான் செய்யுது. ஆனா சிலருடைய மனசாட்சி பேசாத அளவுக்கு உள்ளே மழுங்கி போய்விடும். அவங்கதான் என்ன செஞ்சாலும் அந்த மனசாட்சியில அவங்களுக்கு ஒரு உணர்த்துதலும் இல்லை, அவங்க மனசாட்சி அவங்களுக்குள்ள அடிக்கிறதும் இல்லை, அவங்க குற்றப்படுறதும் இல்லை. திருத்தம் ஏனென்றால் அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசாட்சி கடினப்பட்டு போயிடு, கடினப்பட்டு போயிடு. அந்த அளவுக்கு அக்கிரமங்களை செய்து 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 அவனுடைய மனசாட்சி கரைபட்டு கடினப்பட்டு போய்கிட. இந்த யூதா குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக்கொண்டு குற்ற மனசாட்சியோடு அவன் மறித்தான் சொல்லி நான் பார்க்கிறேன். எவ்வளவு பரிதாபமான ஒரு முடிவு, இந்த முடிவு அவன் தானே தேடிக்கொண்ட ஒரு முடிவு. ஹலோ, இந்த முடிவு அவன் தானே தேடிக்கொண்ட ஒரு முடிவு. குற்ற மனசாட்சியோடு அவன் மறை. என்ன கவனிங்க, இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஹலோ, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் நானும் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக வச்சுக்கொள்ளும். ஹலோ, லிசன் டு மீ ப்ளீஸ். நம்ம எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குதான் சகோதர? ஆமே சொல்லு அப்பா. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம மனசாட்சி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? யோசிச்சுப்பா, உங்க மனசாட்சி எப்படி இருக்கு? எந்த மனசாட்சி தேவ பார்வையில எப்படி இருக்குது? இந்த மனசாட்சி குறித்து அநேக காரியங்கள் சொல்லலாம். என்ன கவனி, இந்த உங்களுக்கு தெரியும், சவுல் ராஜா தாவீதை கொலை செய்வதற்காக 3000 பராக்கிரமசாலிகளோடு தேடி தெரியறான். ஒரு கௌதாரியை வேட்டையாடுறது போல இஸ்ரவேல் ராஜா புறப்பட்டு திரிவது என்ன சொல்லி தாவீது அழுகிற அளவுக்கு தொடர்ந்து தெரிந்தார். பிடிக்கிறது ஒரு நாள் ஆண்டவரே சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுத்தார். எப்படி ஆயிடுது? கொல்லப்படுறான் ராஜா, ஒரு தாவீத கொல்றதுக்கு 3000 பராக்கிரமசாலி தேடி தெரியறான். ஒரு நாள் ஆண்டவர் தாவீதை சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுத்தார். இவன் என்ன செய்யறான் பாப்போம். எதிரி ஆயிட்டு, எதிரி ஆயிட்டு என்ன செய்யறான்? தாவீது மற்றவங்களை போல அல்ல, அவன் என் இதயத்துக்கு ஏற்றவனாக. அவருடைய செய்கைகள் அவன் தேவனுக்கு ஏற்றவர்கள் நமக்கு வெளிப்படுத்துது இல்லையா? அவன் பாவம் செய்தான் ஒரு கட்டத்தில், ஆனாக மெய்யாகவே அவன் மனஸ்தாபட்டு மனம் திரும்பி இருக்கான், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றம். ஆண்டவர் ஒரு நாள் சவுலை தாவீத கையில கொடுத்தார். என்ன ஆனா என்ன செய்ய தெரியுமா? பக்கத்தில் இருந்து அபிஷாய் கேட்டான், என் ஆண்டவரை சொல்லும், ராஜாவை தாவீத சொல்லும். ஒரு குத்தால் குத்தி ஒரு இட்டி கையில வச்சு நிற்க அபிஷாய் பராக்கிரமசாலி. அவன் 30 பேர்ல அவனும் ஒருத்த தாவீத தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலி 30 பேர்ல அவனும் ஒருத்த அவசரம். ரெண்டு குத்தால ஒரு குத்தால குத்துற ஒரு வார்த்தை சொல்லு, நீ செய்வன் நான் செய்யறேன் தாவீதே, நான் செய்யறேன். உண்மை கொலை செய்யறது தேட்டவன கத்தரமுட கையில கொடுத்தார். அப்படி செஞ்சிடாதேப்பா, செஞ்சிடா. என்னை கொல்ல தேர்றவர் தான், என்னை கொல்ல. இதே சந்தர்ப்பம் சவுலுக்கு மாதிரி ஒரு கதையில முடிச்சிருப்பார். ஆனா தாவீது சவுல போறவன் அல்ல, அல்ல 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 அல்ல. அபிஷாய் உன் கையை போடாதே, கத்தர் அபிஷேகம் பண்ணவன் தன் கையை போட்டு குற்றம் இல்லாம போன ஒருத்தரும் இல்லை, ஆகவே நீ செய்யாதே. அப்படி அப்படி செஞ்சிடா. இப்படி சொல்லிட்டு தாவீது என்ன செய்ய தெரியுமா? அவருடைய சால்வையில அவருடைய போட்ட சால்வேல ஒரு துண்டை அறுத்துக் கொண்டார். இவன் நிமித்தம் அவருடைய மனசாட்சி அவனுக்குள்ள அடித்துக் கொண்டது என்று பைபிள் வாசிக்கிறான். அருமையா இருக்கு. தேவ மனுஷன் தன் செயல்களால் அறியப்படுகிறார், அற்புதங்களால் அல்ல, அடையாளங்களினால் அல்ல. அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையின் கிரியைகளினால் ஒரு தேவ மனிதன் வெளிப்படுத்தப்படுகிறான். பாருங்க, வெளிப்படுத்தப்படுறான். சால்வையை மாத்திரம் மறத்தான், அதற்காக கூட அவரோட மனசாட்சி அழித்துக் கொண்டதுன்னு சொல்லி நாம் நாமும் அடுத்தவங்களுடைய மனசாட்சி அடுத்தவங்களுடைய சால்வையை அறுத்தாலும் நம்மளோட மனசாட்சி அடிக்கிறது. ஏன் தெரியுமா? அது அந்த அளவு கடினப்பட்டு போயிட்டேன். அடுத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் நம்மளோட மனசாட்சி அடிக்காம துடிக்காம இருக்குதே, வாய் அந்த அளவுக்கு கடினப்பட்டு போயிட்டேன். ஆகவே நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள்ளணும். பைபிளிலே மூன்று விதமான மனசாட்சியை குறித்து சொல்லப்படுறது. சீக்கிரமா நான் பார்ப்போம். மூன்று விதமான மனசாட்சியை குறித்து பைபிள் சொல்றது படியுங்க. அப்போஸ்தலர் 24:16, அப்போஸ்தலர் 24:16, சீக்கிரம் படி. 24:16,
இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க
பிரயாசப்படுகிறேன்.
இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க
பிரயாசப்படு. இது என்ன மனசாட்சி? சாரி, இது என்ன மனசாட்சி? குற்றமற்ற மனசாட்சி. ஹலோ, என்ன மனசாட்சி? குற்றமற்ற மனசாட்சி. இதுல சொல்லப்படுறது என்ன தெரியுமா? தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க. இது ஒவ்வொரு பாருங்க, ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கரெக்டர் என்ன தெரியுமா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக குற்றமற்ற ஒரு மனசாட்சி. இந்த குற்றமற்ற மனசாட்சி தான் தேவன் விரும்புறாரு, தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு அதுமானே குற்றமற்ற மனசாட்சி. இன்னொரு மனசாட்சியை பார்ப்போமே, அது அப்போஸ்தலர் 23:1 படிங்க. 23:1
பவுல் ஆலோசனை சங்கத்தானை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன்.
இது என்ன மனசாட்சி? நல் மனசாட்சி. நல் மனசாட்சி. இந்நாள் வரைக்கும் எல்லா காரியங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு நடந்து வந்திருக்கேன். இன்னொரு மனசாட்சியை குறித்து பைபிள் சொல்றது பாருங்க, எபிரேயர்களின் நிருபம் 10:22, எபிரேயர் 10:22 படி.
துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
மூன்றாவது மனசாட்சி எந்த சாட்சி? என்ன மனசாட்சி? துர் மனசாட்சி. சுத்த மனசாட்சி, நல்ல மனசாட்சி, துர் மனசாட்சி. ஹலோ, இப்ப உங்களை இதயத்தோடு சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்க மனசாட்சி எப்படி இருக்குது? உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். இந்த மனசாட்சியை நாம் சரியாக காத்துக்கொள்ள வேணுமென்றால், நீங்க 1 தீமோத்தேயு 3 வாருங்க. 1 தீமோத்தேயு 3:3 அதுல நீங்க பாப்பீங்களா இருந்தால் 18:19 பாருங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 1:19 நல்லா பாருங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டார். அதனால் விளைவு என்ன? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த மனசாட்சிக்கும் விசுவாசத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு பாருங்க. ஹலோ, சி, நல்ல கண்ணாடிய போடுங்க, சரியான கண்ணாடிய போட்டு பாருங்க, அப்பதான் தெரியும் உள்ள இருக்கிறது எப்படி இருக்கு. இந்த விசுவாசத்துக்கும் நல் மனசாட்சிக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. நல் மனசாட்சி சில தள்ளிவிட்டார்கள், ஆகவே விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கவனிங்க, நல்ல மனசாட்சி உள்ளவர்களுக்குள்ளதான் சரியான விசுவாசம் இருக்கு. துர் மனசாட்சி உள்ளவர்கள், கெட்ட மனசாட்சி உள்ளவர்கள் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள் என்று பைபிள் சொல்லிட்டு, அடுத்த கடைசி புத்தகம் 20 சொல்றது, இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? கெட்ட மனசாட்சியினால் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்று எழுதுறார் பாருங்கள். கவனிங்க நன்றாய், தங்களுடைய மனசாட்சியை கெடுத்து, தங்களுடைய மனசாட்சியை கெடுத்து, குற்ற மனசாட்சி, அசுத்தமான மனசாட்சி, பொல்லாத மனசாட்சி, துர் மனசாட்சி உள்ளவர்கள் விசுவாச வாழ்க்கையில வளர முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த அலெக்சாந்தர் இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். குற்ற மனசாட்சி, கெட்ட மனசாட்சி, துர் மனசாட்சி, இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய விசுவாச கப்பல்களை சேதப்படுத்தின, ஆகவே அவர்களை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்த ஆவியின் மூலம் எழுதி வைத்திருக்கேன் சொல்லி என் கண்கள் அகல பார்க்குது பாருங்க. அதே அதிகாரம் 18 வசனத்தில் கடைசி போய் சொல்றது, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உள்ளவனாக இரு. நீ திமோத்தேவுக்கு பவுல் எழுதுகிறார், இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், தங்கள் நல் மனசாட்சியை கெடுத்து விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினவர்கள், அவர்களை நான் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனா நீயோ, நீயோ திமோத்தேவே, நல் மனசாட்சி உடையவனாக இரு, விசுவாசமும் நல் மனசாட்சி உள்ளவனாக இரு. உன்னை காத்துக்கொள், உன் மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள். அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யாதே, அடுத்தவனுக்கு விரோதமாக பேசாதே, கொடிய காரியங்களில் தலையிடாதே, மற்றவர்களை கெடுக்கிற காரியங்களில் தலையிடாதே. என கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, இன்னைக்கு அநேகர் குற்ற மனசாட்சியினாலே கூனி கொடுகி போனாங்க. போங்க வேணும்டா ஜெயிலுக்கு, சிறைச்சாலைக்கு போய் பாருங்க. ஒரு நிமிஷம் எழுந்த கோபத்தினாலே ஏற்பட்ட விளைவுகளினால் சட்டம் அவர்களை தண்டித்தது மட்டுமல்ல, அவருடைய மனசாட்சி அவங்களை குத்தி கொண்டே இருக்கு. இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி நடந்துட்டேனே, அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி நடந்துட்டேனே, இப்படி வாழ்ந்துட்டேனே என்று அவனுடைய மனசாட்சி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டே இருக்குது. பாருங்க, சட்டம் அவனுக்கு கொடுக்கிற தண்டனையிலும் பார்க்க அவனுடைய மனசாட்சி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டு இருக்கிறதே. இந்த சட்டத்தில் இந்த தண்டனை எப்படி அவன் தப்ப முடியும் சிந்திச்சுப்பான். என்ன கர்ம விசுவாசியே, இன்றைக்கு உடைய மனசாட்சி உன்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? குற்றப்படுத்துற மனசாட்சி நீ கூடி குறுகி போய்விட்டாயோ, மனுஷர்களுக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம், தள்ளாடவன் போல காணப்படலாம், ஆனால் உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துமா இருந்தால், என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துமா இருந்தால், தேவனுக்கு முன்பாக எப்படி நான் நிற்க முடியும் யோசிச்சு பாரு. என் மனசாட்சியே என்னை குற்றப்படுத்தினால் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி நிற்கிறது? கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும் என்று எப்படி நான் கேட்க? யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு, யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தா, திரும்பு, மனம் திரும்பு, ஒப்புக்கொடு. அப்படி ஆண்டவருக்கு துர் மனசாட்சி நீங்க நீ கழுவப்பட வேண்டும் என்று கர்த்தோட நாமத்தில் உனக்கு புத்தி சொல்றேன். மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துவதனால் நீ கூடி போற கூடி குறுகி போறது ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், மற்றவருடைய கண்களுக்கு அது மறைவாக இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியுமே. அது மற்றவர்களை கொல்லவில்லை, உன்னைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்குது. முடிவு பரிதாபமாகும். மனம் திரும்பு, மனம் திரும்பு. அவர் சொல்றாரு தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சி. சிஸ்டர், பிரதர், நீயும் நானும் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற மனசாட்சி உள்ளவளாக இருக்கும். உன்னை மனசாட்சியத்தில் மனசாட்சியில தேவ ஆவினை சொல்லணும். எஸ், யூ ஆர் எ சைல்ட் ஆஃப், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷி என்று மனசாட்சியிலே தேவ ஆவியன சொல்லுற சத்தத்தை உன்னால உணர முடிகிறதா, கேட்க முடிகிறதா? அல்லது துர் மனசாட்சி இருக்கபடியா தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிறாயோ? இதில நடக்கிறவன் தடுமாறுறது போல மனசாட்சியை கெடுத்து அதனாலே கூடி குறுகி தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிறாயோ? நான் உனக்கு சொல்கிறேன், மனம் திரும்பு, திரும்பு, சரியான வழிக்கு வா. கம், சரியான வழிக்கு வா. நீ போற வழிப்பில இன்றைக்கு நான் சொல்ற இந்த சத்தத்தை, இந்த சத்தியத்தை நீ கேட்டு திருந்தாமல் இருக்கலாம், உன் வழியை மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் நாள் ஒன்றுவர், நேரொன்றுவர், நேரம் ஒன்றுவர். நான் சொன்ன கவனிக்க ஒரு காரியம், இன்றைக்கு இந்த கூடாரத்துக்கு இருந்து கேட்டுக்கொண்டிருக்க ஒரு ஆள், ஒரு ஆளோ அல்ல ரெண்டு பேரும் அல்லது மூன்று பேரும், அது எனக்கு சரியா தெரியல. உங்களோட மனசாட்சியை சுத்திகரித்து தேவ பார்வைக்கு நேராக சரிப்படமாக விட்டால் within 5 years, 5 ஆண்டுகளுக்குள் உங்களுடைய நிலைமை மற்றவர்களால் சரி செய்து கொள்ள முடியாத ஒன்றாக மாறி. நான் சொல்றது அப்படிப்பட்ட மனசாட்சி உள்ளவர்கள் வேண்டும் எழுதிவை. சுத்த மனசாட்சி தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக. Don't put any show. தேவ பார்வையில் குற்ற மனசாட்சி உள்ளவளாக நாம இருக்கணும். நாம் வாழுகிற உலகம் குற்றங்கள் மலிந்து போன உலகம், நாம் வாழுகிற உலகம் பாவங்கள் நிறைந்து போன உலகம். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்திலிருந்து, பொல்லாத சந்ததியில இருந்து உன்னையும் என்னையும் தேவாதி தேவன் தெரிந்து கொண்டாரே. எதற்காக, எதற்காக இந்த பொல்லாத உலகத்தில் தேவாதி தேவனை வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கை நீயும் நானும் வாழாவிட்டால், ஏழு சொன்ன மலை மேல ஒரு நீ இருக்கு, நீ மலை மேல ஒரு பட்டணம் போல இருக்கா என்று ஆண்டவர் நமக்கு சொன்னாரே, எப்படி நாம் அதை நிறைவேற்றது? தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு என்று சொன்னாரே, எப்படி அதை நான் கை கொள்றது? எப்படி அந்த வார்த்தை எனக்கு பிறந்த போறது? பூமிக்கு உப்பு என்று சொன்னாரே, உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னாரே, எப்படி, எப்படி சிந்தி. மனசாட்சியை சுத்தமாக காத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். இபனேயும் அலெக்சாந்தரும் தங்கள் மனசாட்சியை கெடுத்து விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். அவர்களை நான் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுப்பேன். நீயோ தீமோத்தேயு, விசுவாசமும் நல் மனசாட்சி உள்ளவனாக நம்முடைய மனசாட்சி கெட்டு போயிட்டால் நம்முடைய விசுவாசத்தை சுத்தமாக காத்துக் கொள்வது கூடாது. யூதாசிலிருந்து நாம் எச்சரிப்பாக கற்றுக்கொள்ற மூணாவது காரியம் என்ன தெரியுமா? அவன் பண ஆசை உடையவனாக இருப்பான். நான் நீங்க தேர்வுகளை நான் காட்டி கொடுக்கிறேன். எனக்கு தெரியும் இயேசு எங்கே போவார், எப்படி இருப்பார். நீங்க உங்களுக்கு தேவையான அந்த நபரை நான் காட்டி கொடுக்கிறேன். யூதாஸ் போனான், பிரதான ஆசை எடுத்து சொன்னான், நான் காட்டி கொடுக்குவேன். ஆனா நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க? குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுக்க எனக்கு என்ன பரிசு தருவீங்க? என்ன சொன்னார்கள்? எஸ், 30 வெள்ளி காசு எனக்கு தான். உடனே எனக்கு அது வேணும். குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுக்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு என்ன வேணும்? 30 வெள்ளி காசு. காசு காசு காசு. இன்னைக்கு யாட்ட வாய பார்த்தாலும் எங்களுக்கு மனசாட்சி கவலை இல்லை. எங்க கவலை எல்லாம் காசு. குற்றமற்ற ரத்தமாக இருக்கலாம், அது எப்படி எல்லாம் கவலை இல்லை. காசு ஏசு, அது எப்படி எல்லாம் பிரச்சனை. காசு வாழ்க்கை முடிவு, அது எப்படி பிரச்சனை. காசு உன்ன மனசாட்சி எப்படி, அது எப்படி எல்லாம் பிரச்சனை. காசு காசு ஆசைதான் கடவுளட. பணம் இல்லாதவன் பிணம், பணம் பாதாள வரைக்கும் அப்பணம். எத்தனை வார்த்தையில நம்ம சொல்லி வச்சுக்கலாம் தெரியும். எத்தனை பல பிடிக்கல, எத்தனை வார்த்தை. என்ன கவனிங்க, பணம் பாவம் இல்லை. நல்லா விளையாடணும். ஆண்டவர் பணத்துக்கு எதிராளியும் இல்லை, ஆஸ்திகளுக்கு இயேசு எதிரானவரும் அல்ல. ஆண்டவர் சொல்ற வார்த்தை காரியம் என்னவென்றால், பண ஆசை, the lust of money. ஒன்னு பேதுரு மணிக்கணும், ஒன்னு திமுத்தையு 6:6 பாருங்க. நாம் சீக்கிரமா போவோம். ஒன்னு திமுத்தையு 6:6 சீக்கிரமா படிங்க.
போதும் என்கிற மனதுடனே கூடிய
தேவனுக்கு 6:6 எல்லாரும் இந்த பாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ,
போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே
மிகுந்த
ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஹலோ, என்ன கவனிங்க. ஹலோ, உலகத்தில் இந்த உலகத்துக்கு நான் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்க இருந்து நான் போகும் போது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று இந்த சத்தியம் நிச்சயம். ஹலோ ஹலோ, இது நிச்சயம், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நாம் இந்த உலகத்தில் வரும்போது ஒன்றும் கொண்டு இல்லை, இங்க இருந்து போகும்போது ஒன்றையும் கொண்டு போகும். இந்த சத்தியத்தை குறித்து ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே மாறி போயிடும் தெரியுமா. அடுத்த வசனம் என்ன சொல்ல பாருங்க.
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று
இருக்க. இன்றைக்கு உலகத்துல பெரும்பான்மையான மக்களுக்கு அணுதின ஆகாரம் இல்லை, நல்ல உடுப்பு இல்லை, இருக்கிறதுக்கு நல்ல வீடு வசதி இல்லை. உனக்கு நல்ல சாப்பாடு இருக்கா, நல்ல உடுப்பு இருக்கா, இருக்கிறதுக்கு ஏதாவது இடம் நல்ல இடம் இருக்கா? நீ பாக்கியோ, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ஹலோ, இந்த உண்மை தெரியாமத்தான் சில விசுவாசிகள் வீட்டுல முறுமுறு இருக்கிறாங்க. மனுஷனை பார்த்து உன்ன கட்டி இந்த ஓட்ட கார்ல ஓடிக்கொண்டிருக்கே பாரு, அங்க பாரு என்ன காரெல்லாம் ஓடுறான் பாரு. அவன் அவன் புருஷமார் கை நிறைய சம்பாதிக்க, அவன் எப்படி சம்பாதிக்கணும் அம்மாவுக்கு தெரியாது. ஆனா இவன் இங்கே நச்சரிச்சுட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க போறாங்க, என்னெல்லாம் நகை போடுறாங்க, விதவிதமான டிசைனர் போட்டு வர்றாங்களே, குலுக்கி நடந்து எடுத்து எப்படி அவன் இருக்காங்க. உன்ன கட்டி நான் இருக்க பாரு, எங்க என்னத்த போடுற, அன்றைக்கு தந்த ஒரு சேர்ந்த இன்றைக்கு போட்டு ஆடிட்டே இருக்க பாருங்க. எங்க என்னங்க இது, என்னங்க அதான் பைபிள் சொல்லுது. நல்ல மனைவி கத்தரர்களும் நல்ல புருஷன் கத்தர் அருள் மீ வேண்டி இந்த பைபிள் நான் பார்க்கவே இல்லை. அது உங்களுக்கு தெரியும் இல்ல. சோ உண்ணவும் உடுக்கவும் படுக்கவும் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. சாப்பிடுறியா ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உடுப்பு நல்ல உடுப்பு போறியா ஆண்டவர் இருக்க நல்ல இடம் இருக்கா சோத்திரம் பண்ண ஆண்டவர் கத்தரை சோத்திரம் சொல்லு. ரைட் பத்து படிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. சிலர் அதை இச்சுட்டு விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொண்டார். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடே. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இதுல இருந்து ஓடுறதுக்கு தெரியாம முடிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா கட்டின கட்டு ரொம்ப இறுக்கமா கட்டி பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேர், எல்லா தீங்குக்கும் வேர் பண ஆசை. சில இடத்துல பணம் இல்லாம இருக்கு ஆனா பண ஆசை இருக்கு பாரு. சில இடத்துல பணம் இருக்குது ஆனா பண ஆசை. சிலவருக்கு சாப்பிடறதுக்கு விருப்பம் இருக்கு சாப்பாடு இல்லை. சில பேர்ட்ட சாப்பாடு இருக்குது சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. சிலர் அதை இச்சிட்டு அடுத்த விசுவாசத்தை விட்டு வழங்கினார். சிலர் ஆறு விசுவாசிகள். சில விசுவாசிகள் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி போனார். ஆனா நீயோ திமோத்தேயுவே தேவ மனுஷனே இவைகளை விட்டு ஓடு ஓடு. நாலாவது காரியம் என்ன தெரியுமா? யூதாஸ் ஒரு அப்போஸ்தலர். பியூட்டிஃபுல் திங். லூக்கா ஆறாம் அதிகாரத்தில் வீட்டை படிச்சு பாருங்க. இரவு முழுவதும் இயேசு மாலையிலிருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டு கீழே வந்து பன்னிரு வரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அந்த பன்னிருவரில் யூதாஸும் ஒருத்தர். அப்ப யூதாஸ் யாரு? அப்போஸ்தலன். ஐயோ ஆண்டவருடைய அப்போஸ்தலன் என்கின்ற பாக்கியத்தை பெற்றோம், என்கின்ற பாக்கியத்தை பெற்றோம். அநீதத்தின் கூலியினா இழந்து போனானே, ஆண்டவருடைய அழைப்பை இழந்து போனான், தேவன் கொடுத்த மகிமையான வேலையை ஊழியத்தை இழந்து போய்விட்டான். பாருங்க, நீங்கள் வீட்டை போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 1:20 பார்த்தீங்கன்னா அவன் தன் கண்காணிப்பை இழந்து போனான். வேறொரு அதை பெற்றுக்கொள்ள கடவுள் சொல்லப்பட்டது. சங்கீதம் 109:8 போய் படிச்சு பாருங்க. அவனுடைய உத்தியோகத்தை வேறொருவன் பறக்கிறவன். ஏனென்றால் தேவன் கொடுத்த நல்ல உத்தியோகத்தை விட்டுட்டான். தேவன் கொடுத்த ஒரு நல்ல வேலையை இழந்துட்டான். அப்போஸ்தலர் ஆண்டவர் இயேசுவுடைய அருகாமலே இருந்து அற்புதங்களை பார்த்த அப்போஸ்தலர், அருகே இருந்து ஆண்டவருடைய போதனைகளை கேட்ட அப்போஸ்தலர். ஏன் அது மட்டுமா, இந்த அப்போஸ்தலன் யூதாசும் போய் ஊழியம் செஞ்சிருக்கார். 12 பேரை தெரிந்து அனுப்பினார். போ, புறப்பட்டு போங்க, கையில உண்டு கொண்டு போகாதீங்க, சகல சற்பங்களை தேர்ந்தெடுக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கேன், என் வல்லமை இருக்கேன். போ, இவன் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். ஒருவளவு ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதங்களை செஞ்சிருக்கலாம். மார்க்குள்ள பார்க்கிறோம் எண்ணெய் பூசி ஜபித்தார்கள். ஒருவேளை இவனு போய் எண்ணெய் பூசி ஜபித்திருக்கலாம், அற்புதங்களை செஞ்சிருக்கலாம். ஆண்டவருடைய போதனைகளை கேட்டவன், அப்போஸ்தல பட்டத்தை பெற்றவன், இந்த அருமையான ஒரு தகுதியை பெற்றும் அந்த பரிதாபம் அநீதத்தின் கூலியினால் பண ஆசையினால் அப்போஸ்தல பதவியை அந்த இட தேவன் கொடுத்த இடத்தை இழந்து போன பாருங்க. இதை நான் சொல்றேன், ஊழிய பதவிகள் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. ஹலோ, ஊழிய ஸ்தானங்கள் நம்மை பரலோகம் சேர்க்காது. நம்முடைய கண்காணிப்பை நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனால கொடுக்கப்பட்ட உத்தியோகம், பைபிள் சொல்றது அவருடைய உத்தியோகத்தை வேறொருவன் பறக்கிறார். தேவனால உனக்கு என்று கொடுக்கப்பட்ட உத்தியோகம், உனக்கென்று தேவனால கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து எச்சரிக்கார். கவனமா, ஏதாவது சொன்னா நான் விட்டு போறேன், என்னால இதை செய்யல, எனக்கு இந்த உறுதி செய்யல, என வேற யாரையும் கொடு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆண்டவர் கொடுத்த உத்தியோகத்தின் மேன்மை தெரியல. பாரு, அதான் அப்படி சொல்ற. என்றைக்கு நீ அப்படி உதர்ந்தால் இன்னொருவர் அங்க ஆண்டவர் வெயிட் பண்ணிருக்காங்க உன் உத்தியோகத்தை பெற்றுக் கொள்றதுக்கு. இன்னொருவன் காத்திருக்கான். அவனுடைய உத்தியோகத்தை வேறொருவன் பறக்கணும். அந்த உத்தியோகம் மத்தியானத்துடைய பேர்ல உழுந்ததுன்னு சொல்லி நான் பார்க்கணும். எனக்கு அருமையானவர்களே, தேவனால கொடுக்கப்பட்ட அருமையான ஊழியத்தை, ஊழிய ஸ்தானத்தை இழந்து போய்விட்டான் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, வெளிப்படுத்த விஷயத்தை வீட்டு 21 அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. பின்பு நான் பார்த்த போது பரலோகத்தில் இருந்து புதிய எடிசன் இறங்கி வர கண்டேன். அங்கு சொல்லப்படுறது, அதன் மதில்கள் அதன் வாசல்கள் அதன் மூளை கல்கள் என்று சொல்லப்பட்டது. என்ன கவனிங்க, அந்த 12 புதிய எருசலேமின் 12 வாசல்களுக்கும் 12 கோத்திரத்தின் பெயர்கள். ஆனால் அந்த மதில்களுக்கு 12 மூளைக்கல் இருந்ததாம். அந்த 12 மூளைக்கல்லுக்கு யாரு பேர் தெரியுமா, 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறான். பாருங்க, பரலோகத்தில் என்றென்றைக்கும் நிலையான ஒரு பெயரை பெற்ற, தகுதி பெற்ற இந்த யூதாஸ் அநீதத்தின் கூறியினால், பண ஆசையினால் அதை இழந்து போனது. என்னே பரிதாபம் பாரு. என கருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உனக்கென்றும் தேவன் கொடுத்த உன்னதமான இந்த உத்தியோகத்தை, தேவனால நீ பெற்றுக்கொண்ட உத்தியோகத்தை, தேவனால நீ தேவனுக்கு பெற்றுக்கொண்ட ஊழியத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு என்று நான் உனக்கு புத்தி சொல்றேன். ஏனென்றால் அது தேவனால நிர்ணயிக்கப்பட்டு, தேவனுடைய ஆதீனத்திலே நிச்சயிக்கப்பட்டு, ஏற்ற காலத்திலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை எனக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட உத்தியோகத்திலே, உனக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட உத்தியோகத்திலே, ஊழியத்திலே நீ உண்மையுள்ளவனாகவும் சரியாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த சத்தியங்கள் நமக்கு புரிகிற பட்சத்தில் நம்முடைய ஊழிய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் மாற்றம் உண்டாகும். பாருங்க, இதை விட்டுட்டு நம்மை யாராவது திருத்தத்துக்கு இடம் கொடு. நீதிமான் என் தலையை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு என்னை போல இருக்கும் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு என்னையும் திருத்தத்துக்கு ரெண்டு பேர் வேணுங்க. நான் விடுத்த தவறும் எனக்கு சரியான விதத்தில் சுட்டிக்காட்டுறதுக்கு எனக்கும் ஆலோசனத்துக்கு சில பேர் தேவைதானுங்க. உங்களுக்கும் சொல்லப்படுற ஊழியக்காரர்கள் சொன்னா நான் மற்றவங்க பக்கம் ஸ்பெஷல் பீப்புள் இல்ல. நாம ஊழிய செய்யறதுக்கு நமக்கு தேவன் கிருப கொடுத்து அதுக்காக சோத்திரம். ஆனா அதுல உண்மையாகிரு, அதுல நீ நிலைத்திரு. மட்டுமல்ல, நீ செய்யற வேலையை நீ செஞ்சு முடிக்க. யூதாஸ் கொஞ்ச நாள் செஞ்சா, இயேசு உயிரோ மாம்ச பிரகாரமா இந்த உலகத்தில் இருக்கும்போது, ஆனால் அதன் முடிவு வீட்டிலே தன்னைத்தானே அதை செய்ய முடியாமல் மாய்த்து கொண்டான். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீ செய்யறது மட்டுமல்ல, அதை செய்து முடிக்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. பெற்றுக்கொள். உனக்கு தேவன் இந்த உத்தியோகத்தை கொடுத்தாரு, உனக்கு தேவன் இந்த வேலையை கொடுத்தாரு, உனக்கு தேவன் இந்த ஊழியத்தை தந்தாரு, எனக்கு தந்தாரு, எனக்கு தந்தாரு, என்ன நினைத்தாரு, என்ன நினைத்தாரு. தேவனால் கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தை குறித்து இன்னைக்கு பாருங்க, உலக பிரகாரமான உத்தியோகத்தில் எவ்வளவு கவனமா இருக்கு. டைமுக்கு வேலைக்கு போற, டைமுக்கு வேலை, 8 மணிக்கு வேலைண்டா 7:30 அங்க நிக்கிறோம். செஃப் பாப்பா அல்ல போவாபாயிட் பாப்பான்னு சொல்லி எவ்வளவு நம்மள வருத்தி வேலை செய்யும். 8 மணித்தேனும் 10 மணித்தேனும் தேவை. இந்த வேலை செய்யத்தான் சாப்பிடுறது. சில பேருக்கு அதுல விருப்பமே, வேலை செய்ய விருப்பம் சோம்பலா இருக்கு. என்ன கவனிங்க, ஆனால் பரலோக தேவனால நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தில் நாம எப்படி இருக்கிறோம், இந்த உத்தியோகத்துக்காக நாம் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம், இந்த உத்தியோகத்தில் நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம். ஒரு நாள் வருவாரு எஜமா, உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தில், தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நீயும் நானும் கணக்கு கொடுக்க வேணும் இல்லையா, கணக்கு கொடுக்க வேணும் இல்லையா. அந்த பரிதாபம் யூதாஸ் அதை இழந்துட்டான். கடைசியாக அவரை நாம் பெற்றுக்கொள்ற எச்சரிப்பு 5வது காரியம் என்னவென்றால், அவனுடைய முடிவு ஏற்றதல்ல. அவனுடைய முடிவு நல்லதொரு எடுத்துக்காட்டல்ல. அவனுடைய முடிவு நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கு. என கரிமானவர்களே, நாம் ஆவியிலே ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய முடிவு தேவ பார்வையில சரியாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையும் ஊழியம் ஒரு நாளைக்கு முடிய போகுது. என்ன கவனிங்க, உனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், உனக்கு ஒரு ஊழியத்தையும் தந்திருக்கிறார். ஊழியத்தையும் வாழ்க்கையை குறித்து நீ அவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். உனக்கு தந்தவர், எனக்கு தந்த வாழ்க்கைக்கும் எனக்கு தந்த ஊழியத்துக்கும் நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். அதுபோல நீயும் உனக்கு தந்த வாழ்க்கை குறித்தும் உனக்கு தந்த ஊழியத்தை குறித்தும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு நீ கணக்கு ஒப்புக்கொடுக்க, பலனை பெற்றுக்கொள்ளலாம். பலங்க நாமே சொன்ன 5 காரியங்கள்
இந்த சாயங்கால வேளையிலே யூதாசை குறித்து எச்சரிப்பாக நாம் கற்றுக்கொண்டோம். எனக்கு அறிமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்க, பக்தி விருத்தி அடைவோம், ஆண்டவர் இயேசு போல மாறுவோம், அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருக்கு உண்மையாக வாழ்வோம். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தவறு மனிதனிப்போமா தயவு செய்து.